நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
மஞ்சள் பொதுவாக வந்து நம்ம ஒரு மங்களகரமான பொருளாக நினைக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் வந்து ரொம்ப மங்களகரமான ஒரு அடையாளமாக இருக்குது. சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் நம்ம, அதை இல்லாமல் நிறைய மருந்து பொருட்கள் தயாரிக்கிறதுக்கும் அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கிறதுக்கும் அப்படின்னு இதில் நிறைய பயன்பாடு இருக்குது. மஞ்சள் வந்து இப்போ சமீப காலத்தில் பார்த்தோம்னாக்க விலை கொஞ்சம் இறங்கு முகமாக இருக்கிறதுனால மஞ்சள் சாகுபடியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு விவசாயிகள்கிட்ட வரவேற்பு இருக்குது, எந்த அளவுக்கு அவங்க அதை பயிரிடுறதுல ஆர்வம் காட்டுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இப்போ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வாசனை மற்றும் மலைத்தோட்ட பயிர்கள் துறையிலிருந்து முனைவர் உஷா மாலினி அவங்க வந்திருக்காங்க. முக்கியமாக இன்றைக்கி நமக்கு மஞ்சளில் ஏற்படுற நோய்கள் என்னென்ன, எப்படி நம்ம அந்த நோய்கள்லேருந்து மஞ்சள் பயிரை பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. வாங்க இப்போ அவங்கள சந்திக்கலாம். வணக்கம் மேடம்.
வணக்கம்ங்க.
மஞ்சள் சாகுபடியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி முதல்ல சொல்லுங்கள்.
அதாவது நம்ம நாட்டில் பயிரிடப்பட வாசனை பயிர்களில் மிக முக்கியமானது வந்து மஞ்சளுங்களா? இப்போ இந்தியான்னு எடுத்துட்டிங்கன்னா இந்தியாவில் வந்து ஆந்திரப்பிரதேசம், தமிழ்நாடு, கேரளா, ஒரிசா ஆகிய இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பெரும்பாலும் பயிரிடுறாங்க. தமிழ்நாட்டில்னு பார்த்துட்டிங்கன்னா முக்கியமாக ஈரோடு, கோயம்புத்தூர், சேலம் மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் இது பெருமளவு பயிரிடுறாங்க. போன வருஷத்து இது பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் 37,500 ஏக்கர் பரப்பில் வந்து பயிரிடப்பட்ட வந்து 84,000 டன்னாக அந்த உற்பத்தி இருந்திருக்குது போன வருஷம். அது வந்து வருஷ வருஷம் உங்களுக்கு வந்து மாறலாம். ஆனால் மஞ்சள் ரேட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில சமயம் நிறையா வரும், ஒரு சில சமயம் உங்களுக்கு வந்து குறையும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய இப்போ வந்து பயிரிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பல்க் அது மார்க்கெட்டுக்கு வரப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி அந்த விலை வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்க வாய்ப்பு உண்டு. குறைஞ்ச அளவு பயிரிடப்ப அது அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு வந்து ப்ரைஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ், ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து எதனால் வருதுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஏரியா நம்ம பயிரிடுறோம் அதை பொறுத்து மாறுபடும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து மஞ்சள் சாகுபடி வந்து அந்த நோய் மற்றும் அது தாக்கி அதோட இன்ஃப்ளூயன்ஸும் உங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸில் இருக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா இது உற்பத்தி எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து வியாபாரம் மாறும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து டிமாண்டு, நம்மளுக்கு வந்து எத்தனை அவங்க வந்து கொள்முதல் பண்ணுறாங்க இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறை அந்த இதில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய அவங்க வந்து கேட்பாங்க. டிமாண்ட் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் டிமாண்ட் இல்லாதப்பவும் உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்க சான்சஸ் இருக்குது.
சரிங்க. இப்போ பொதுவாக பல காரணங்கள்னால இந்த மஞ்சள் விலை மாறுபடுது அப்படின்னு சொன்னீங்க. அதில் நீங்கள் குறிப்பிட்டு சொன்ன ஒரு காரணம் வந்து இந்த மஞ்சள் சாகுபடி இல்லை, அதாவது அந்த மகசூல் குறைவு, அதனால விளைச்சல் குறைஞ்சி போய் அதனுடைய விலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னீங்க. இப்போ மஞ்சள் விளைச்சல் குறையிறதுக்கு அதில் ஏற்படுற நோய்கள் ஒரு முக்கியமான காரணம் இல்லைங்களா? இப்போ மஞ்சளை தாக்கக்கூடிய நோய்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள்.
இப்போ மஞ்சள்னு பார்த்துட்டிங்கன்னா அதில் வந்து ரெண்டு வகையான நோய்கள் இருக்குது. ஒன்று வந்து இலைப்புலினோய், இன்னொன்று வந்து கிளங்கழுகல் நோயின்னு சொல்லலாம். இப்போ இந்த இலைப்புலி நோய் பார்த்துட்டிங்கன்னா அது 4 மாதத்துக்கு மேற்பட்ட பயிர்களே உங்களுக்கு வந்து பெரும்பாலும் தாக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அது வந்து சின்ன ஒரு புள்ளி வடிவமாக தான் இருக்கும். அப்புறம் அப்படியே உங்களுக்கு வந்து பெருசாகி அந்த புள்ளியோட நடுபாகத்தில் வந்து வெள்ளி நிறத்தோட இருக்கும், ஓரத்தில் வந்து நல்லா ப்ரௌன் கலராக இருக்கும். அதை சுற்றி பார்த்துட்டிங்கன்னா மஞ்சள் கலரில் நீள்வட்ட வடிவமாக நிறமிகள் வந்து இருக்கும். அந்த நோய் வந்து தீவிரமடையும் போது இந்த புள்ளிகள்லாம் ஒன்றொன்றா ஜாயின் ஆகி உங்களுக்கு வந்து முழு இலையை பார்த்துட்டிங்கன்னா மஞ்சள் நிறமாக மாறி பின் வந்து அந்த காய்ந்து உதிர்ந்து விடும். இப்போ இந்த இலைப்புலி நோயை பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு வகையாக இருக்கும். இன்னொன்று வந்து டேஃப்ரினா இலைப்புலி நோயின்னு இருக்குது. அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது வந்து பழுப்பு நிற சதுர புள்ளிகளாக இருக்கும். அது மேலும் அந்த இலை நரம்ப ஒட்டி ஒட்டி இருக்கும். நிறைய உங்களுக்கு புள்ளிகள் தோன்றப்ப பாதிக்கப்பட்ட இலையின் பரப்பு வந்து மஞ்சள் நிறமாயி அப்புறம் செம்பழுப்பு நிறத்தில் மாறி பின்ன காய்ந்து விடும். ரெண்டு இலைப்புலி நோயை மெயினாக பார்த்திங்கன்னா அது வந்து அதிக ஈரப்பதம் இருக்கிற அந்த கண்டிஷனில் தான் உங்களுக்கு வரும். இப்போ வந்து நிலவர இப்போ இந்த பருவநிலை மாற்றத்தில் இப்போ நல்லா மழை வந்து உங்களுக்கு பேஞ்சிட்ருக்குது, வெப்பநிலையே கம்மியாக காணப்படுது, அப்பப்போ தூரல் இருந்துட்டே இருக்குது. இப்போ இந்த சீதோஷண நிலை வந்து அந்த மஞ்சள் இலைப்புலி நோய் தோன்றுறதுக்கு மிகவும் உகந்த சூழ்நிலை. அதனால் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து மஞ்சள் அந்த சுச்சுவேஷன் வர்றப்ப நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி அதை வந்து நம்ம கட்டுப்படுத்திடலாம். இனிஷியலாகவே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா பெரிய அளவு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். இன்னொரு நோய் பார்த்தீங்கன்னா கிழங்கழுகல் நோய். இந்த கிழங்கழுகல் நோய் உங்களுக்கு வந்து எப்போ தோணுதா, பயிர்கள் வந்து முதிர்ச்சி அடைகிற காலத்தில், அதாவது கிழங்குகள்லாம் நல்லா டெவலப் ஆன பின்னாடி தான் உங்களுக்கு வந்து அந்த நோய் வந்து பெரும்பாலும் ஏற்படும். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா தண்ணீர் தேங்கின பகுதியில் இருக்கிற பயிர்கள் தான் அதிகளவு பாதிக்கப்படுது. வந்து பாதிக்கப்பட்ட அந்த செடியில் பார்த்துட்டிங்கன்னா கீழே ஃபுல்லாக உங்களுக்கு வேர்பகுதி வந்து அழுகி காணப்படும். இந்த வேர்பகுதி உங்களுக்கு அழுகழுக என்னாகும், அந்த இலையோட ஓரத்துலலாம் மஞ்சள் நிறமாக வந்து பின் இலை முழு மஞ்சள் நிறமாகி காய்ந்துவிடும். செடியில் வந்து கீழே இருக்கிற அந்த முதிர்ந்த இலைகள் தான் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகும், அப்புறம் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கும். அப்புறம் அந்த கிழங்கு பார்த்துட்டிங்கன்னா கிழங்குகள் வந்து நல்லா அழுகி பழுப்பு நிறத்தில் இருக்கும், மேலும் அதுலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து அடிக்க ஆரம்பிக்கும். பாதிக்கப்பட்ட கிழங்குகள் வந்து எதுக்குமே இல்லாமல் வந்து வேஸ்டாக போயிது, அதாவது உங்களுக்கு வந்து ஃபைனலாக எக்கனாமிக் ஈல்டுன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து இது மாதிரி இந்த அஃபெக்டான கிழங்குனால உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த ப்ரைஸ் வந்து கம்மியாகும். அதனால் இந்த மாதிரி நோய்களை வந்து நம்ம வந்து ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்துறது வந்து மிகவும் முக்கியமானது.
சரிங்க, இப்போ இந்த நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்க.
மஞ்சளை பொறுத்த மட்டும் நம்ம வந்து ஒருங்கிணைந்த நோய் நிர்வாகம்னு, மஞ்சள் இல்லை எல்லா பயிர்களுக்குமே நம்ம வந்து ஒருங்கிணைந்த நோய் நிர்வாகம் வந்து கடைபிடிக்கிறது வந்து மிகவும் முக்கியமானது. ஒருங்கிணைந்த நோய் நிர்வாகம் பார்த்தீங்கன்னா அது வந்து நாலு முறை இருக்குது. ஒன்று வந்து நோய் எதிர்ப்பு ரகங்களை பயிரிடுதல், ரெண்டாவது ரசாயன முறை, சாகுபடி முறைகள் மற்றும் உயிரியல் முறைகள். இப்போ வந்து நோய் எதிர்ப்பு ரகங்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய ரகங்கள் வந்து இப்போ மஞ்சளில் இருக்குது. அதில் வந்து இந்த சேலம் லோக்கல் ரோம் அதிலெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த இலைப்புலி நோய்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இந்த கோட்டு பிஎஸ்ஆர் டூ இந்த பயிர் ரகங்களில் பார்த்துட்டிங்கன்னா கிழங்கழுகல் நோய் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும். நம்ம அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த பயிர் ரகங்களை தேர்வு செய்து அதனை வந்து நம்ம நடவு செய்யலாம், அதனால் நம்மளுக்கு அந்த இழப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகும். இது வந்து நோய் எதிர்ப்பு ரகங்களில் வர்றது. ரெண்டாவது சாகுபடி முறைகள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து எப்பவுமே ஒரே பயிரை திரும்ப திரும்ப ஒரே நிலத்தில் வந்து பயிரிடக்கூடாது. பயிர் சுழற்சி முறையில் நம்ம பயிர்களை வந்து சாகுபடி செய்கிறது வந்து மிகவும் முக்கியமானது. அதே மாதிரி மஞ்சள் பார்த்துட்டிங்கன்னா இப்போ மஞ்சள் போட்ட ஃபீல்ட்லேயே அடுத்து உடனே மஞ்சள் போட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த நோயின் தாக்கம் இருந்துட்டு தான் இருக்கும். அதனால் வேறு ஏதாவது க்ராப் போட்டு அடுத்து மஞ்சள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நோய்கள் வருவது நம்ம பெரும்பாலும் தவிர்க்கலாம். இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா அதே மாதிரி நம்ம பயிர் செய்கிறதுக்கு முன்போ பின்போ அந்த பயிர் சுழற்சி மேற்கொள்கிறப்ப மிளகாய் வந்து மிளகாய் பயிரை வந்து தவிர்க்கிறது மிக முக்கியமானது. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த இலைப்புலி நோயை உருவாக்குற இந்த கொலட்டோட்ரைக்கம் இந்த பூஞ்சான வித்து பார்த்தீங்கன்னா மிளகாய் பயிரையும் தாக்கும், மஞ்சள் பயிரையும் தாக்கும். ஆகவே நம்ம வந்து மிளகாய் வந்து மஞ்சள் சாகுபடி செய்கிற இடத்துல வந்து தவிர்ப்பது மிகவும் இன்றிமையாதது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விதைக்கிழங்களை தேர்வு செய்கிறப்ப நோய் தாக்காத தரமான விதைக்கிழங்களை தான் தேர்வு செய்ய வேணும். ஏன்னா இந்த கிழங்கழுகள் நோயெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட பூஞ்சான வித்துக்கள் வந்து எப்பவுமே அந்த கிழங்குல காணப்படும். அதே நம்ம பாதிக்கப்பட்ட நோயுற்ற அந்த கிழங்குகளை வந்து நம்ம பயிர் செய்வதற்கு பயன்படுத்தினோம்னா திருப்பி அந்த அந்த மண்ணிலேயே அந்த வித்துக்களில் இருந்து செடி பெருசாகிறப்ப தாக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் எப்பவுமே நம்ம ஆரம்பத்திலேயே ஒரு ஆரோக்கியமான விதைக்கிழங்குகளை நம்ம வந்து தேர்வு செஞ்சிட்டோம்னா இந்த கிழங்கழுகள் நோயை வந்து தவிர்க்கலாம். அதே மாதிரி நல்ல வடிகால் வசதி வந்து நம்ம எப்பவுமே செஞ்சு தரணும் வயலில். இப்போ உங்களுக்கு அந்த கிழங்கழுகள் நோயெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நல்லா தண்ணி தேங்கி இருக்கிற இடத்துலையுமே இந்த வாய்க்கால் வரப்பில் தான் உங்களுக்கு வந்து நிறைய இருக்கும். அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம நல்லா வடிகால் வசதி செய்து தண்ணி தேங்காமல் பார்த்துட்டிங்கன்னா இந்த நோய்களை தவிர்க்கலாம். அதாவது மருந்தே நம்ம இல்லாமல் இந்த சாகுபடி முறைகளை கொஞ்சம் மாற்றி இது பண்ணிட்டோம்னா கரெக்டாக நம்ம வந்து நோய்களை தவிர்க்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த இலைப்புலி நோய்களை பார்த்திங்கன்னா இப்போ நோய் தாக்கின இலைகளை வந்து சில உழவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை பிச்சு பிச்சு அந்த ஃபீல்டுலேயே போட்டுருவாங்க, கீழே மண்ணில் போட்டுருவாங்க. அப்படி வந்து நம்ம போடக்கூடாது, ஏன்னா அந்த பூஞ்சாணுத்துகள் திருப்பி மண்ணிலேயே இருந்து வேற ஒரு இலையை தாக்குற சான்ஸ் இருக்குது. அதனால் நோய் தாக்கிய இலைகளை எல்லாம் நல்லா அகற்றி கொஞ்சம் தூரமாக போடுறது வந்து ரொம்ப நல்லது, இல்லாட்டி அந்த எரித்து விடலாம் அந்த பாதிக்கப்பட்ட இலைகளை. அதனால் உங்களுக்கு வந்து அந்த நோய் கிருமிகள் வந்து பரவுவதை நம்ம வந்து பெரும்பாலும் தவிர்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த தக்கை பூண்டு சணப்பை போன்ற பசுந்தளவங்களையும் நம்ம பயிர் செஞ்சு நம்ம வந்து அந்த வயலில் போட்டு கலக்கிட்டோம்னா நல்லா வளர்கிற அந்த செடிகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் நோய் எதிர்ப்பு திறனும் அதிகரிக்கும். இது எல்லாமே உங்களுக்கு வந்து சாகுபடி முறையில் வருது. இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா ரசாயன முறைகள். இந்த ரசாயன முறைகள் பார்த்துட்டிங்கன்னா எப்படி அதை மேற்கொள்ளான்னா இப்போ பூஞ்சான கொல்லிகள் இருக்குது, மேங்கோசப், கார்பன்டசிம், அந்த இது வந்து நம்ம காலங்காலமாக பின்பற்றி வரோம். ஆனால் தற்போது வந்து புரோபிகனசோல்னு ஒரு மருந்து, அது வந்து டில்ட்டுன்னு இது பண்ணுறாங்க. அந்த மருந்து வந்து உங்களுக்கு வந்து இலை மீது தெளிக்கும் போது நல்லா உங்களுக்கு வந்து அந்த நோய் வந்து கட்டுப்படுகிறது. அந்த புரோபிகனசோல் வந்து 2 ml ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து கொஞ்சம் சோப் ஆயில் 1 liter சொல்யூஷனுக்கு ஒரு ட்ராப் அது மாதிரி ஆட் பண்ணி நம்ம வந்து தெளித்தோம்னா இலைப்புலி நோய்கள் வந்து உங்களுக்கு வந்து நல்லா கேட்குது. அது இல்லாமல் காப்பராக்சி குளோரைட்னு ஒரு பூஞ்சான கொல்லி இருக்குது, அது வந்து 2.5 gram 1 liter தண்ணியில் கலந்து நம்ம வந்து தெளிக்கலாம். இந்த ரசாயன உரங்களை பயன்படுத்தியும் நம்ம வந்து நோய்களை தவிர்க்கலாம். ஆனால் தற்போது பார்த்துட்டிங்கன்னா உயிரியல் முறைகளை அந்த ஆர்கானிக் ஃபார்மிங்னு சொல்கிறாங்க. அந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கில் நம்ம வந்து உயிரியல் முறைகளை பெரும்பாலும் கடைப்பிடிக்கிறாங்க. அதாவது நம்ம வந்து கெமிக்கல்னால வர எதிர்மறை விளைவுகள் வந்து நம்ம மனிதனை தாக்கக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆர்கானிக் முறை இந்த இயற்கை விவசாயம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இப்போ இயற்கை விவசாயம் அவங்க கடைப்பிடிக்க விரும்புகிறவங்க வந்து ஆரம்பத்திலேயே அந்த கிழங்கு நேர்த்தி சூடோமோனஸ்ங்கிறது அந்த எதிர்உயிர் இருக்குது, அது வந்து 10 கிராம் 1 கிலோ அந்த விதை கிழங்கோட நல்லா கலந்து வச்சுட்டு அப்புறம் விதைச்சாங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிழங்குகள் நோய் வராது. அதுவும் இருக்குது ட்ரைக்கோடர்மா விரிடிங்கிற பூஞ்சான எதிர்கொள்ளி இருக்குது, அதுவும் 4 கிராம் 1 கிலோ விதை கிழங்குக்கு நல்லா கலந்து ஒரு ஓவர் நைட் வச்சுட்டு அடுத்த நாள் விதைச்சாங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிழங்குகள் நோய் வந்து தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வயல் வந்து நம்ம ரெடி செய்கிறப்ப சூடோமோனஸ் இல்லாட்டி ட்ரைகோடர்மா இது எதிர்உயிரியை வந்து 1 ஹெக்டருக்கு 2.5 கிலோ என்ற அளவில் எடுத்துகிட்டு அதோட 1.25 கிலோ மணலை கலக்கி மண்ணில் தூவி நம்ம இடுறப்போ அது வந்து அந்த பூஞ்சான வித்துக்கள் அந்த எதிர்உயிரிகள் வந்து மண்ணிலே இருந்து அது வந்து மண்ணில் இருக்கும் மற்ற நோய் தரும் பூஞ்சானங்களை வந்து அழிக்கிறது. அப்புறம் இப்போ வந்து இலைப்புலி நோய் அதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணோன்னா அதே அந்த சூடோமோனஸை வந்து 1 லிட்டர் தண்ணியில் 2.5 கிராம் என்ற அளவில் கலந்து ஒரு ட்ராப் அந்த சோப்பாயில் டீ பால் அதையும் கலந்து நம்ம இலைகள் மீது தெளிக்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உயிரல் முறை கட்டுப்பாடுல வரும். இது வந்து உங்களுக்கு வந்து எந்த வித ஒரு எதிர்மறை விளைவும் இருக்காது. பெரும்பாலும் இப்போ ஃபார்மர்கள் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சூடோமோனஸ் ட்ரைகோடர்மாவிரிடி ரெண்டுமே உங்களுக்கு வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கிடைக்கிது. உழவர்கள் வந்து அதை வாங்கி பயன்பெறலாம். இப்போ இந்த ரசாயன முறையில் பார்த்துட்டிங்கன்னா நிறையா பூஞ்சான கொல்லிகள் இருக்குது. மேங்கோசப், கார்பன்டசியம், காப்பராக்சிக்ளோரைட் இவை எல்லாமே இருக்குது. வந்து உழவர்கள் வந்து என்ன பண்ணணும்னா ரெகுலராக நம்ம ஃபீல்டை வந்து பார்த்துட்டே இருக்கணும். இலைப்புலி நோய் என்னது இருக்கா இல்லையான்னு கண்காணிப்பிலே இருந்தப்போ ஒரு இத்தனை உங்களுக்கு இலைப்புலி தோன்றினாலும் அந்த இலையை வந்து ரிமூவ் பண்ணி நம்ம வந்து தூரமாக போட்டலாம். அல்லது உடனே அந்த பக்கத்தில் இருக்கிற செடிகளுக்கு எல்லாத்துமே இங்கே வந்து இந்த கெமிக்கல் ஏதோ ஒரு கெமிக்கல் இந்த மேங்கோசப், கார்பன்டசியம், காப்பராக்சிக்ளோரைடு அதில் வந்து அவங்க வந்து குறிப்பிட்ட அளவு தந்திருப்பாங்க எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த அளவில் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். இப்போ வந்து நோயே இல்லாதப்போ அடிக்கடி நம்ம வந்து இந்த பூஞ்சான கொல்லிகளை அடிப்பதை வந்து தவிர்க்கலாம். ஏன்னா அது வந்து காஸ்ட்டு உங்களுக்கு லேபர் காஸ்ட்டும் இருக்குது, பூஞ்சான கொல்லியோட இதுவும் இருக்குது, எல்லாமே நம்மளுக்கு வேஸ்ட்டு தான். அதான் உங்களுக்கு வருதுன்னு தெரிஞ்சால் வந்த உடனே இமிடியேட்டாக அடிச்சிருங்க. ஃபஸ்ட்டு டைம் அடித்து 15 நாள் கேப்பில் திருப்பி நம்ம 2வது முறை அடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 தடவை அடிச்சுட்டு நம்ம வந்து விட்டுறக்கூடாது. 2 டைம் அடித்தோம்னா அது வந்து நம்ம அந்த நோய் வந்து பரவதை வந்து தவிர்க்கலாம். இப்போ இந்த ஒருங்கிணைந்த நோய் நிர்வாகப்படி நம்ம வந்து நோய் எதிர்ப்புகளை பயிரிட்டோம், சாகுபடி முறைகளை கொஞ்சம் திருந்திய சாகுபடி முறைகள் அது மாதிரி பண்ணி மேலும் இந்த உயிரியல் முறையில் கடைப்பிடித்தோம்னா நம்ம ரசாயன பூசண கொல்லிகள் வந்து அடிப்பதை வந்து பெரும்பாலும் தவிர்க்கலாம். நம்மளுக்கு அது வந்து ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். நம்ம வந்து அடிக்கடி வயலை கண்காணிச்சிட்டு இருக்கிறதுமே கொஞ்சம் அப்பப்போ அந்த நோய் எதிர்ப்புகள் அதை பற்றி என்னென்ன அப்டேட்டாக தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ சொன்ன அந்த நுட்பங்களை கடைப்பிடித்து நல்ல நோய் நிர்வாகம் செய்து நிறைய மகசூல் பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.
நேயர்களே, இதுவரை மஞ்சளில் ஒருங்கிணைந்த நோய் நிர்வாகம் குறித்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வாசனை மற்றும் மலைத்தோட்ட பயிர்கள் துறை உதவி பேராசிரியர் முனைவர் சி உஷா மாலினி அவங்க சொன்ன விவரங்களை கேட்டோம். இந்த விவரங்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. 042224311055 என்ற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.